இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சொந்தமாயினா
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதார் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உன் கனவே உன் வாழ்க்கை. யுவர் ட்ரீம் இஸ் யுவர் லைஃப். அநேக நேரங்களில் நாம் காணக்கூடிய கனவே நம்முடைய வாழ்க்கையாக மாறுகின்றது. சில நேரங்களில் நாம் கண்ட கனவுக்காக நாம் உழைக்கும் பொழுது நாம் கண்ட அந்த கனவு நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இன்று இந்த நாளில் கூட நீங்கள் காணக்கூடிய கனவென்ன, உங்களுடைய கனவென்ன? ஏசையா 60:1 இவ்வனமாக சொல்கின்றது, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த அவர் காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மை அதிசயமாய் பயன்படுத்த அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் எலும்பி பிரகாசிக்க ஆயத்தமா? நாம் நம்முடைய கனவை நிறைவடைய செய்ய ஆயத்தமா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இரண்டாம் வசனம் இவனமாக சொல்கின்றது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மேல் இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய மகிமை நம்மோடு இருக்கிறது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நம்மால் எல்லா போராட்டத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும் என்பதை தான் இந்த வேத வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காணக்கூடிய கனவென்ன? வாலிபர்களே, நீங்கள் காணக்கூடிய கனவென்ன? பெரியோர்களே, நீங்கள் காணக்கூடிய கனவென்ன? தாய்மார்களே, பெண்களே, நீங்கள் காணக்கூடிய கனவென்ன? உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அநேகர்கள் இந்த உலகத்திலே வெறும் கனவை காணக்கூடியவர்களாக மாத்திரம் இருக்கிறார்கள், ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற அவர்கள் உழைப்பதில்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய கனவுக்கு நாம் உழைக்க வேண்டும். அதாவது நான் கனவு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ அதைத்தான் நான் சொல்கின்றேன். யோவேல் 2:28 வசனம் இவனமாக சொல்கின்றது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே லட்சியம் இருக்கும், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கனவை காண்பார்கள், அவருடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனத்தை காண்பார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீர்களா? கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நீங்கள் அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. சங்கீதம் 127:5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாள வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே யாரோ ஒருவருடைய கரங்களில் அம்புகளாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சொல்லக்கூடியதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே நாம் அம்புகளாக இருக்கிறோம். அதாவது யார் என்ன சொல்கின்றார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக இந்த வேதவசனம் வாலிபர்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன் வாலிபர்கள் என்று பார்க்கும் பொழுது வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். அந்த பருவத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அதிசயமாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் யார்? உங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டக்கூடியவர் யார்? கர்த்தரா அல்லது சாத்தானா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், நீங்கள் ஒருவேளை அம்பாக இருக்கிறீர்கள் என்றால், உங்களை ஏயக்கூடியவர் யார், உங்களை வழிநடத்தக்கூடியவர் யார் என்பது முக்கியமானது. அதை வைத்து தான் உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதை சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய கனவு நம்முடைய வாழ்க்கையாக மாறக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 9:18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களிடத்திலே தீர்க்க தரிசனம் இல்லை, உங்களிடத்திலே ஒரு லட்சியம் இல்லை, உங்களிடத்திலே ஒரு கனவு இல்லை என்றால் நீங்கள் சீர்கெட்டு போவீர்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும், இந்த பிலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், ஒரு கனவு இருக்க வேண்டும், அவன் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே நல்லதொரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டு கொரிந்தியர் 3:18 நாம் வாசிக்கும் பொழுது இவ்வனமாக சொல்கின்றது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக நாம் மாறுவோம் என்று இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், நம்முடைய முகத்தை நாம் கண்ணாடியிலே காண்கின்றோம், ஆனால் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை பார்க்கும் பொழுது அவரை போல நாம் மாறுவோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய வழிகாட்டி யாராகத்தான் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். அவர் இருக்கும் பொழுது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை உங்களால் காண முடியும் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக நாம் மாறுவோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய கனவு என்ன என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய கனவு என்ன என்பதை வைத்துதான் நாம் யார் என்று இந்த உலகம் சொல்லும். சில நேரங்களில் நம்முடைய கனவை மாத்திரம் வைத்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அந்த கனவுக்கான நோக்கம், அதாவது யாரை பார்த்து அந்த கனவு நமக்கு வந்தது என்பது மிக முக்கியமானது. நாம் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது கிறிஸ்து ஒடிய குணங்கள் அல்லது கிறிஸ்து ஒடிய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:5 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி என்றால் கிறிஸ்துவுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய கனவு நம்முடைய கனவாக மாற வேண்டும். கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதையே நாமும் நினைக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்து நினைக்கிறது போல நீங்கள் நினைக்கிறீர்களா, கிறிஸ்து சிந்திக்கிறது போல நீங்கள் சிந்திக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நமக்கென்ன ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நமக்கான ஒரு லட்சியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உதாரணமாக வேதாகமத்தில் யோசேப்புக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார், தானியலுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதை போலவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6:7 இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்வார், அவர் என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று கர்த்தர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பாய், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்பாய். அப்படி என்றால் நாம் என்ன சிந்திக்கிறோம், நம்முடைய சிந்தனை என்ன என்பது கூட மிக மிக முக்கியமானது என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனை தவறாக இருக்கிறது, அநேக நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்கிறது, அநேக நேரங்களில் நாம் கர்த்தரை விட்டு வழிவிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் இந்த கலாத்தியர் 6 முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அது எச்சரிப்பை தரக்கூடியதாகவும் ஆலோசனை தரக்கூடியதாகவும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கென்று ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நிறைவேற்றும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடியும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதாகமத்திலே அநேக உதாரணங்கள் இருந்தாலும் யோசேப்புடைய உதாரணம் நிச்சயமாகவே நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. யோசிப்பு தன்னுடைய சிறு வயதிலே அவன் கண்ட ஒரு கனவை குறித்து நம் அனைவருக்குமே தெரியும். அந்த கனவை தன்னுடைய சகோதரர்களோடு அவன் சொன்ன பொழுது ஏளனம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவனை அசட்டை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அவனை சொப்பனக்காரன் என்று அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் காணக்கூடிய கனவை பிறருக்கு சொல்லும் பொழுது அல்லது நம்முடைய லட்சியத்தை பிறருக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அநேகர்கள் அதை பார்த்து ஏளனம் செய்வார்கள் அல்லது கிண்டல் செய்வார்கள். உன்னால் அது முடியாது, உன்னால் அது சாத்தியமில்லை, நீ என்ன அம்பானி வீட்டில் பிறந்தவனா, உன்னால் இது முடியாது, உனக்கான ஒரு உயரம் இல்லை, உனக்கான ஒரு தோற்றம் இல்லை, உனக்கு நன்றாக ஆங்கிலம் பேச தெரியாது, உனக்கு நன்றாக பாட தெரியாது, உனக்கு வேலை செய்ய தெரியாது, நீ ஒன்றுமே படிக்கலை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை ஏளனம் செய்வார்கள். யோசேப்புடைய சகோதரர்கள், சொந்த சகோதரர்களே யோசேப்பை ஏளனம் செய்தார்கள், கேலி செய்தார்கள், யோசேப்பை வெறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய நினைக்கும் பொழுது அதை பிறரிடம் சொல்லும் பொழுது அநேகர்கள் நமக்கு ஏளனம் செய்வக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது அநேகர்கள் நமக்கு உதவி செய்யாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இன்று யோசேப்புடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் அத்தனை கனவு கண்டிருந்தும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே அவன் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய இருதயத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. என் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறார், நிச்சயமாய் அதை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட அவன் எங்கு சென்றாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். அவன் எங்கு சென்றாலும் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவன் எங்கு சென்றாலும் தன்னுடைய வேலையில் உண்மை உள்ளவனாக இருந்தான். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் கூட யோசேப்பை போல இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களே உங்களை நம்பாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களை நம்பாத ஒரு சூழல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை நம்பாத ஒரு சூழல் இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யோசேப்பை சற்று சிந்தித்து பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர், யோசேப்புடைய சூழ்நிலையை மாற்றின ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போலவே வேதாகமத்தில் இன்னொரு நபர் இருக்கிறார், சிம்சோன். சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிம்சோனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். ஆனால் சிம்சோன் தேவனுடைய திட்டத்தை அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. தேவன் அவனுக்காக கண்ட கனவை சிம்சோன் சற்று கூட அவன் முன்பு கொடுக்கவே இல்லை என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சிம்சோனோடு கூட இருந்தார், கிரியை செய்தார் என்று பார்க்கிறோம். சிம்சோன் தன்னுடைய மனம் போன போக்கில் போய் பாவமான காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்றான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவனுடைய சூழ்நிலை எப்படி மாறிவிட்டது என்றால், அவன் அவனுடைய முழு பலத்தையும் இழந்தவனாய், இரு தூண்களின் நடுவிலே கட்டப்பட்டவனாய், அவன் நிராயுத பாணியாய் நின்றான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை அழைத்திருந்து இருக்கிறார், ஆனால் நீங்கள் அவருடைய அழைப்பை ஏற்காமல் அவருடைய அழைப்பை விட்டு நீங்கள் வலுவிலகி சென்றிருக்கலாம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஒருவேளை நீங்களும் சிம்சோனை போல, என்னுடைய வாழ்க்கையை நானே வீணாக்கி விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில நான் நன்றாக படித்திருந்தால் இன்று நன்றாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் படிக்கவில்லை, நன்றாக வேலை செய்திருந்தால் நான் நன்றாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் அதை செய்யவில்லை, என்னுடைய அப்பாவுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய அம்மாவுடைய பேச்சை கேட்கவில்லை, அல்லது என்னிடம் இருந்த பணத்தை நான் வீணாக செலவழித்து விட்டேன் என்று சிம்சோனை போல நீங்களும் இன்று உங்களுக்கான லட்சியத்தை இழந்து, கனவை இழந்து, வாழ்க்கையை இழந்து, வேடங்களை இழந்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், கலங்காதே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன், உன் வாழ்க்கையை நான் புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சிம்சோன் தன்னுடைய மரண சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரே இந்த ஒரு விசை என்னுடைய பலத்தை எனக்கு நீர் மீண்டும் தாரும், ஒரு விசை எனக்கு உதவி செய்யும், இந்த பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த அந்நியர்களுக்கு முன்பாக என்னை நீர் விடுவியும், எனக்கு நீர் அற்புதத்தை செய்யும் என்று அங்கே சிம்சோன் ஜபம் செய்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் சிம்சனை போல ஜபம் செய்யுங்கள். ஆண்டவரே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு வாய்ப்பை தாருங்கள். ஆண்டவரே என்னுடைய லட்சியத்தை நான் மறந்தேன், என்னுடைய கனவை நான் உடைத்து விட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்சோனை போல ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அப்படி இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கண்களை மூடும்படி நான் உங்களை அன்புடன் கேட்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக, உங்களுடைய வார்த்தை அவர்களிடத்திலே வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். நீ பெரிய காரியத்தை செய்வோம், அற்புதம் செய்ய முடியும் சொல்லிக்கிறோம். விசேஷமாக வாழ்க்கை இழந்திருப்பவர்களுக்காக சொல்லிக்கிறோம். எதிர்காலத்தில் இழந்திருக்கக்கூடியவர்களுக்காக சொல்லிக்கிறேன். திருமண வாழ்க்கை நாசமானதாக எண்ணி கவலைப்பட்டிருக்கிறவர்களுக்காக சொல்லிக்கிறேன். அவர்களை கரம் சிம்சனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். இன்னொரு வாய்ப்பை சொல்லிக்கிறேன். யோசிப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வது போல செய்தியை கேட்கிற அனைவருக்கும் கர்த்தரை அற்புதம் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தை நான் கேட்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilirsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.